அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா
அடுத்ததாக மேனோ, நீங்கள் சிங்காரவேலனில் கமலஹாசனுடன் சிறப்பாக நடித்திருக்கின்றீர்கள். பின்னர் இப்பொழுது சின்னத்திரையில், அதாவது மனதோடு மேனோ மற்றும் சூப்பர் சிங்க ஜூனியர் போன்றவற்றில் மிகவும் சிறப்பாக புகழ் பெற்று கலக்கிறீர்கள். இந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். பெரிய திரையில் நீங்கள் பணியாற்றியதற்கும் சின்னத்திரையில் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்கும் அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன்.
சிங்காரவேலன் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததுக்கு காரணம் வந்து அது வந்து பாவலர் கிரியேஷன்ஸ் இளையராஜா அவர்களுடைய சொந்த படம். அதனால் ஆர் வி உதயகுமார் அவர்கள், கமல் சார், இரண்டு பேரும், கமல் சார் வந்து மனோ இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு கேரக்டராக நடித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார்கிட்ட சொல்ல, ராஜா சார் உடனே என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. கமல் சார் போன்ற ஒரு பெரிய நடிகர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் உடனே அவர்கிட்ட ஒப்புதல் கூறி அந்த படத்தில் நடித்து விட்டேன். சின்னத்திரை பிரபலமான வாய்ப்புகள் வரதுக்கு காரணம் வந்து இந்த பாடகர் அப்படின்ற பட்டம்தான். இத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்கள் தெலுங்கு, தமிழ், கன்னட மொழி, மலையாளம், ஹிந்தி, இது போன்ற இந்திய பாஷைகளில் பாட வாய்ப்பு கொடுத்த பிறகு அதனுடைய அனுபவத்தை நம்ம வந்து மற்ற பசங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுற வகையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் மனதோடு மனோ. அது வந்து பிரபலமான ஒவ்வொரு செலப்ரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட நம்ம இணைந்து அவங்களுடைய வெற்றிகள், வேதனைகள், அவங்களுடைய திரைப்பட பயணம், இசை பயணம் பற்றி நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். பட் அவங்கள போய் எப்படி சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய மேடையாக அமைந்து விட்டது மனதோடு மனம். அதில் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து மனம் திறந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறது, அத்தனை மக்களோட ஷேர் பண்ணுற வகையில் அந்த ப்ரோக்ராம் அவ்வளோ அருமையாக கிட்டத்தட்ட 4 வருடம் அது வந்து நான் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் இந்த சிறுவர்கள் ஜூனியர்ஸு பங்கு பெறுகின்ற இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய ஒரு மேடை, உலக புகழ் பெற்ற மேடையாக அது அமைந்து விட்டதுக்கு காரணம் விஜய் டிவி அவர்கள் நடத்துகிற முறை, அவங்கள் அந்த ப்ரோக்ராம் கொடுக்குற மரியாதை, அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற அக்கறை, அவங்களுக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ்லேயும் அக்கறை, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போன்ற மேடைகள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினச்சா இல்லை, எங்கேயுமே அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாமல் என்னை போன்ற சிச்சுவேஷன்ஸ் 80-90 வரைக்கும் இருந்தவர்களுக்கு எந்த மேடை இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்க. இன்றைக்கி வந்து இது போன்ற மேடைகள் ஒரு நாள் அவங்க பங்கு பெற்றாலே உலகம் முழுக்க அவங்களுடைய திறமை தெரிகின்ற வகையில் ஒரு அற்புதமான மேடையாக இன்றைக்கி சூப்பர் சிங்கர் அமைந்து விட்டது. அதில் அந்த சிறுவர்களுக்கு நம்மளுடைய அனுபவங்கள், நமக்கு இருக்கிற நாலேஜ் கொஞ்சம் அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. சினிமாவுக்கும் சின்னத்திரைக்கும் எந்த வகையிலையும் குறை கிடையாது. ஏன்னா இது வந்து வீட்டில் அத்தனை பேரும் உட்கார்ந்து எந்நேரமும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு சின்னத்திரைக்கு உள்ளது. அதனால் இப்போது சினிமாவுக்கு ஈக்குவலாக ஒரு சாதனை பெற்ற இதுதான் சின்னத்திரை.
நான் திட்டுகின்ற தேனா இந்த சூப்பர் சிங்கர் என்று நீங்கள் கூறிய போதுதான் உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று. நீங்கள் அந்த குழந்தைகளை ஒரு மத்தியஸ்தராக இருந்து அந்த குழந்தையை அந்த போட்டியில் இருந்து விலக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது இந்த குழந்தை தொடர்ந்து வந்தால் நல்லா இருக்கும், ஆனால் விலக்க வேண்டிய கட்டாயம், அப்படி ஏதாவது இந்த குழந்தையை நான் விலத்தி இருக்க கூடாது, அந்த குழந்தைக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்க வேண்டும் என்று எப்போவாவது நீங்கள் மனம் வருந்தியதுண்டா அல்லது கவலைப்பட்டதுண்டா?
எல்லா குழந்தைங்களும் நல்ல டேலண்ட் உள்ள குழந்தைங்க தான் செலக்ட் ஆன பிறகு உள்ள நுழைவார்கள். அது அவங்க வந்த பிறகு அந்த அன்னன்னைக்கு, இப்போ நம்ம வந்து ஒரு நாள் ஃபீவர் வரும், ஒரு நாள் கோல்டு வரும், ஒரு நாள் ஹெடேக் வரும், ஒரு நாள் ஒன்றுமே இருக்காது. இது போலவே நம்மளுடைய குரலும், அந்த குரல் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு சாதகமாக இருந்தால்தான் அந்த போட்டி அன்னைக்கு அவங்க நல்லா பாட முடியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸ், அந்த பாட்டுக்கு கரெக்டான ஜஸ்டிஸ் அவங்க பண்ண முடியலன்னா, அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போட்டியில் கலந்துக்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அது வகையில் நிறைய குழந்தைங்க நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் அன்னன்னைக்கு சிச்சுவேஷனால் அவங்க விலகி அவங்க போனது தவிர டேலண்ட் இல்லாமல் உள்ளே நுழையவே முடியாது. அட் எ டைம் நான் மட்டுமல்ல, மற்ற நடுவர்களும் எல்லோரும் இணைந்து தான் இது வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வரும்போது ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டு எலிமினேட் ஆகும்பொழுது மனம் கவலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவன் தான். இது போல் மேடையில் அவங்களுடைய திறமைகளை காட்டி வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடையணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. ஆனால் அன்னைக்கு மற்ற பாடகர்கள் பாடகிகளோட மற்ற கண்டஸ்டன்ஸ் விட கம்மியான மதிப்பெண்கள் பெற்றால் அதற்கு காரணம் இறைவன் தான். அது அவருடைய முடிவு அது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாம் நினைக்கணும். பட் அவங்களுக்கு டெஃபினட்டாக இன்னொரு வகையில் எலிமினேஷன், வைல்டு கார்டு, இந்த மாதிரி எலிமினேஷன் ஆன குழந்தைங்களுக்கு வைல்டு கார்டு ரூபத்தில் அவங்களுக்கு டெஃபினட்டாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் வைல்டு கார்டு வைத்தது. அதில் டெஃபினட்டாக அந்த குழந்தைங்க முன்னுக்கு வருவார்கள் அப்படின்ற எங்களுக்கு நம்பிக்கை பலமாக உண்டு.
அடுத்தது மனோ, நீங்கள் பாடிய பாடல்களுள் மிகவும் உங்களுக்கு பிடித்த பாடல் என்று கேட்டால் எதை சொல்லுவீங்க?
பாடல், ஒவ்வொரு பாடலும் நம்ம வந்து ஒரு தாய் கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை எப்படி அவங்க வந்து பிரசவம் பார்ப்பார்களோ அதே போல் அந்த டெலிவரி ஃபீலிங்கை தான் ஒவ்வொரு பாடகிக்கும் பாடகனுக்கும் அந்த கம்போஸருக்கும் அந்த எழுத்தாளருக்கும் இருக்கும். காரணம் என்னவென்றால் அது படம் அது வந்து ஹிட்டா இல்லைன்னா அது ஃப்ளாப்பா அப்படின்றது பார்க்க மாட்டாங்க. அந்த பாட்டுக்கு அவங்களால் என்ன நியாயம் செய்ய முடியும், அந்த டியூனுக்கு, அந்த மெட்டுக்கு, அந்த வரிகளுக்கு அப்படின்றதான். நான் மட்டுமல்ல, எல்லா சிங்கர்ஸும் அதே போல தான் இருப்பார்கள். அதே போல் நானும் ஒவ்வொரு பாட்டும் பிரபலமான பிறகு இந்த பாட்டு ஹிட் ஆச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அட் எ டைம் அந்த பாட்டு இருந்த படம் வெற்றி அடையாமல் போன பிறகும் நிறைய பாடல்கள் அடிபட்டு மக்கள் நடுவில் ஆதரவு பெறாமல் இருக்கிற பாடல்களும் நிறைய கேட்கும் பொழுது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த பாட்டு அருமையான வரிகள், அருமையான ஒரு மெட்டு, நல்லா பாடி இது வெற்றி பெறவில்லை அப்படின்ற ஃபீலிங் நிறைய உண்டு. அந்த கணக்கெல்லாம் எடுத்தால் நம்ம எஸ்பிஎஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நான் இன்டர்வியூ பேச வேண்டியது இருக்கும். அத்தனை பாடல்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 பாட்டு நான் தமிழ் பாஷையில் மட்டும் பாடியிருக்கிறேன். தெலுங்கில் 10,000 பாடல்கள், இதுபோல் 25,000 பாடல்கள் திரைப்பட பாடல்கள் பாட வாய்ப்பு கிடைச்சது இதுவரைக்கும். இந்த 10,000 பாடல்களில் எது நல்ல பாட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒவ்வொரு பாட்டு பற்றியும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லாமே விரும்பி பாடின பிறகுதான் மக்கள் நடுவுக்கு அந்த பாடல்கள் வருகின்றது. குறிப்பாக நீங்கள் கேட்டதுனால சில பாடல்கள் அப்படின்னா, எங்கள் ஊர் பாட்டுக்காரன் செண்பகமே செண்பகமே அப்படின்ற பாட்டு மறக்க முடியாத பாடல்கள். அந்த படத்தில் முழு பாடல்கள் ஒரே ஒரு பாட்டு அண்ணன் இளையராஜா அவர்கள் பாடினார். மற்ற பாடல்கள் எல்லாம் என்னை பாட வைத்தார். அந்த பாடல்கள் மறக்க முடியாத பாடல்கள். அதே போல் இன்னொரு பாடல் சொன்னால், நாயகன் படத்தில் நீ ஒரு காதல் சங்கீதம், ஒரு அற்புதமான மெலடி. ஈரமான ரோஜாவே படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது. அதோ மேக ஊர்வலம் ஒரு சோலோ சாங்கு, அற்புதமான வைரமுத்து அவர்களுடைய வரிகள், இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய மெட்டுகளோட அந்த பாட்டு எவ்வளவு அற்புதமாக அமைந்ததோ அந்த பாட்டு நேசித்த ரசிகர்களுக்கு தெரியும்.
அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம் அங்கே, இதோ காதல் ஊர்வலம், இதோ காமன் உற்சவம் இங்கே. ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தே, இதோ நான் உயிரினில் உன்னை சேர்த்தேன்மா. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம் அங்கே. உனது பாதம் அடடட இளவம் பஞ்சு, நடக்கும் போது குடித்தது எனது நெஞ்சு. இரண்டு வாழை தண்டிலே ராஜகோபுரம், நானும் இன்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம். தேகம் தன்னை மூடவே கூந்தல் போதும் போதும் மே, ஆடை என்ன வேண்டுமா, நாணம் என்னவாவா.
எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ் அவர்கள், இன்னும் பல பாடகர்கள், அவர்கள் பாடிய பாடல்களுள் இந்த பாடலை நான் பாடியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்று நீங்கள் ஏதாவது ஒரு அவர்களுடைய பாடலை நினைத்து யோசித்ததுண்டா?
கண்டிப்பாக. அவர்கள் பார்த்த ஒரு அற்புதமான கோல்டன் பீரியட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கண்டசாலா ஐயா அவர்களும், சீர்காழி ஐயா அவர்களும், சிதம்பரம் ஜெயராமன் ஐயா அவர்களும், திருச்சி லோகநாதன் அவர்களும், பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களும், டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும், அவர்கள் பாடிய பாடல்கள், அவங்க அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த அந்த ஹீரோ தயாரிப்பாளர், அந்த எழுத்தாளர், அந்த கவிஞர்கள், அந்த கம்போசர்ஸ். மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிந்த குரல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது யேசுதாஸ் ஐயா, எஸ்பிபி அவர்கள், அவர்கள் சாதாரணமான மனிதர்களாக நான் கூற மாட்டேன். காரணம் என்னென்றால், தெய்வ அம்ச கண்டிப்பாக இருந்த மனிதர்கள், மனித ரூபத்தில் இருக்கிற தெய்வங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பாட்டுக்கும் எவ்வளவு லைஃப் கொடுத்து அவங்க அந்த பாடும் பொழுது என்ன ஃபீல் வருது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் அதிசயமான மனிதர்களாக எனக்கு தெரிகிறது. ஒவ்வொரு பாட்டுக்கு அவங்க கொடுக்குற லைஃப் எல்லாம் இணைந்து அவங்க வந்து அந்த பாட்டு தான் நினைத்து பாடும் பொழுது தான் அந்த பாவம் வரும். அந்த பாவம் வந்தால்தான் நம்ம ஹார்ட்டுக்கு டச் ஆகும் அந்த பாட்டு. அவங்க வாயிலிருந்து வந்த பாட்டு சில பாடல்கள், இந்த பாட்டு நான் பாடியிருந்தால் கண்டிப்பாக அவரை விட கண்டிப்பாக நான் நல்லா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைத்த பாடல்களும் உண்டு. இந்த பாட்டு அவரை விட சுமாராக நான் ஓரளவுக்கு பாடுவேன் அப்படின்னு நினைத்தது உண்டு. இந்த பாட்டு அவரோட ஈக்குவலாக நான் பாடியிருப்பேன் அப்படின்ற ஃபீலிங்கும் வரும். ஏன்னா அது வந்து நாம் குரலில் அது ப்ராக்டிஸ் பண்ணி பாடும்பொழுது தான் அதில் இருக்கிற குறைகள் நமக்கு புரியும். ஸோ அவங்க இறைவன் அவங்க கொடுத்த பாடல்கள், அவங்களுக்கு பிறகு வந்த இந்த ஜெனரேஷனில் அந்த பாடல்கள் அட்லீஸ்ட் மேடையில் பாடி மக்கள் நடுவில் பாராட்டு கிடைத்ததே பெரிய வரமாக நான் நினைக்கின்றேன்.
மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போ
நீ ஒரு காதல் சங்கீதம்
நீ ஒரு காதல் சங்கீதம்
சங்கீதம்
வாய்மொழி சொன்ன